புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம TNPSC குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸில் உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம pH மதிப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் இதை மூணையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி pH அளவீடு பற்றி பார்ப்போம். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது, நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க நிறையா எக்ஸாமில். அதனால் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கெமிஸ்ட்ரி தொடர்பான பாடத்திலேயே வந்துட்டு pH அளவீடுங்கிறது வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத பாடமாக இருக்குது. இது வந்துட்டு பொருத்துகளை கேட்க வாய்ப்புகள் இருக்குது, பொருந்தாதவை எவை அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு டைரக்ட் க்வெஸ்சனாக கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு இந்த பாடம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. வாங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த pH-ஓட வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 ஹச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். இதுதான் இதனுடைய வாய்ப்பாடு. pH-ஓடைய வாய்ப்பாடு என்னென்னா, pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 ஹச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். இதுதான் வந்துட்டு இதனுடைய வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி தான் ஒரு கரைசலில் வந்துட்டு pH கரைசலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த pH-ஐ வந்துட்டு முதல் முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, SPL சாரன்சன் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல pH-ஐ வந்துட்டு கொண்டு வர்றாரு. pH-ஐ நமக்கு முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர் பேர் வந்துட்டு SPL சாரன்சன். இப்போ ஒரு கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதலே pH அளவீடு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கரைசலில் வந்துட்டு அந்த ஹச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன், அதாவது ஹைட்ரஜன் அயனிகள் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அதோட அளவை பொறுத்து தான் வந்துட்டு அந்த pH வந்துட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளவீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது pH-இல் உள்ள பி என்பது ஜெர்மன் மொழியில் உள்ள பொட்டன்ஸ் என்ற வார்த்தையில் பொருள் அதிக ஆற்றல் என்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு pH-ல வந்துட்டு பி அப்படின்னா என்னென்னா பொட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஸ் வந்துட்டு எந்த மொழி, ஜெர்மன் மொழியில் பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ் மொழியில் பொட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா அதிக ஆற்றல், அதிக ஆற்றலுடைய பொருள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்துட்டு pH அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த pH வந்துட்டு 0 முதல் 14 வரை தான் அளவீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம 1 அடி ஸ்கேலில் வந்துட்டு 1 to 30 வரைக்கும் சென்டிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அளவு தான் வந்துட்டு அதே மாதிரி அளவு தான் வந்துட்டு pH-லையும் இருக்கும். pH-ல வந்துட்டு 0 முதல் 14 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இப்போது 0 கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு கம்மி pH, இப்போ 14, 13 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா pH. நிறையா pH அப்படின்னா வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் அயனிகள் வந்துட்டு அதில் வந்துட்டு நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்துட்டு ஹைட்ரஜன் அயனிகள் கம்மியாக இருந்ததுன்னா அந்த pH-னுடைய அளவு வந்துட்டு கம்மியாக இருக்கும், அது 0 to 2, 3 அந்த மாதிரி இருக்கும். இதே நடுநிலையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த pH அளவீட்டில் 0 முதல் 14 வரை அளவிடப்படும். இந்த pH மதிப்பு வந்துட்டு பேசிக்காக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரைசல் வந்துட்டு அமிலத்தன்மை கொண்டதா, இல்லை காரத்தன்மை கொண்டதா, இல்லை நடுநிலையாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் வந்துட்டு pH மதிப்பு நம்ம போட்டு பார்க்குறோம். இதே வந்துட்டு இப்போ ஒரு கரைசல் வந்துட்டு 7 to 7 இருந்துச்சுன்னா அந்த கரைசல் வந்துட்டு அமிலத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 7 to 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது காரத்தன்மை கொண்டது. இது ரெண்டும் இல்லாமல் நடுநிலையாக 7 நின்றுச்சுன்னா வந்துட்டு அந்த கரைசல் நடுநிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்போது pH மதிப்பை எவ்வாறு கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கரைசலின் pH மதிப்பை பொது நிறங்காட்டியை பயன்படுத்தி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஹெச் தாள் பல்வேறு வண்ணங்களை கொண்டது. பொது நிறங்காட்டி பிஹெச் தாளாகவோ அல்லது கரைசலாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹெச் தாள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம அந்த கரைசலை வைக்கும் பொழுது அந்த தாள் வந்துட்டு நிறம் மாறும். சிகப்பு நிறமாக மாறுச்சுன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சிகப்பு நிறம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் ஆரஞ்சு நிறமாக மாறுச்சுன்னா அமிலத்தன்மை வந்துட்டு குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே தாள் வந்துட்டு பச்சை நிறமாக மாறுச்சுன்னா அமிலமும் அல்லது காரமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கரைசல் வந்துட்டு நடுநிலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்துட்டு இந்த கரைசல் வந்துட்டு ரொம்ப காரத்தன்மை அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த தாள் வந்துட்டு ப்ளூ வைலட் அந்த மாதிரி ரொம்ப டார்க்கான நிறத்துக்கு மாறும். இதே கம்மியாக ப்ளூ கலர், லைட் ப்ளூ, இந்த ஸ்கை ப்ளூலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா வானம் கலரில், அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக நிறம் ப்ளூ கலரில் மாறுச்சுன்னா வந்துட்டு அதோடய காரத்தன்மை வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்துட்டு இந்த பிஹெச் தாளோடைய வேலை. இந்த பிஹெச் தாள் வந்துட்டு ரொம்ப எளிமையான முறைக்கு யூஸ் பண்ணுறாங்க. எளிமையாக நம்ம வீட்டிலையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சில சோப்பு விளம்பரத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த பிஹெச் தாளை வந்துட்டு அந்த சோப்பு கரைசலில் வைக்கும் பொழுது இந்த தாள் வந்துட்டு பச்சை நிறமாக மாறும். பச்சை நிறமாக மாறுச்சுன்னா நடுநிலையாக இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு அமிலமும் ஆசிடும் இல்லாமல் பேஸும் இல்லாமல் நடுநிலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு அந்த சோப்பு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க அவங்க. அந்த மாதிரி நம்ம எளிமையாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிஹெச் தாள் இருந்த இந்த பொது நிறங்காட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரைசல்களும் அதனுடைய பிஹெச் மதிப்பும் தோராய மதிப்பும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதை வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் படிச்சுட்டு வரலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம அன்றாடம் நம்மளுடைய ரத்தத்தில் எவ்வளவு பிஹெச் மதிப்பு இருக்குது, நம்மளுடைய உமிழ்நீரில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்றாடம் பயன்படுத்துறதுல இந்த தக்காளி சாறில் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் முக்கியமானது. நான் என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்துட்டு ரத்தம், நம்மளுடைய ரத்தத்தில் வந்துட்டு 7.3 to 7.5 வரைக்கும் பிஹெச் மதிப்பு இருக்குது. இது வந்துட்டு ஒரு தோராயமான மதிப்பு தான். ரத்தத்தில் வந்துட்டு 7.3 to 7.5 வரைக்கும் பிஹெச் மதிப்பு இருக்குது. அதே வந்துட்டு நம்மளுடைய உமிழ்நீரில் 6.5 to 7.5 வரைக்கும் இருக்குது. அப்புறம் வயிற்றில் சுரக்கக்கூடிய திரவம், நம்ம வயிற்றில் ஆசிட்ஸ் எல்லாம் சுரக்கும் நம்ம முதல்ல இருந்த பதிவில் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. வயிற்றில் சுரக்கக்கூடிய ஆசிட் திரவத்தில் வந்துட்டு 1.0 to 3.0, அதாவது 1 to 3 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிஹெச் மதிப்பு. அதே வந்துட்டு குளிர்பானங்களில் எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடல் நீர், நம்மளுடைய கடல் நீரில் வந்துட்டு 8.5 இருக்கும் பிஹெச் மதிப்பு வந்துட்டு 8.5. இது வந்துட்டு ஒரு தோராயமான மதிப்பு தான், 8.5 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் பயன்படுத்தும் அமோனியா, இதில் எவ்வளோ இருக்குன்னா 12 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 12 இருந்தால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பேஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னு அர்த்தம். 14 பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, பேஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து தக்காளி சாறு, நம்மளோட நார்மலான தக்காளி, நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற தக்காளி சாற்றில் வந்துட்டு 4 to 4.4 வரைக்கும் அந்த பிஹெச் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 to 4.4 வந்துட்டு இந்த ஆசிட்டோடைய அளவு வந்துட்டு ஒரு அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியும் இல்லை, ரொம்ப அதிகமும் இல்லை. அந்த அமிலத்தன்மை வந்துட்டு ரொம்ப அதிகமும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் ஒரு அளவான இருக்குது. நடுநிலையும் கிடையாது. நமக்கு 7 இருந்தால் மட்டும்தான் அது நடுநிலை. 1 to 1.2 to 1.3 இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அமிலத்தன்மை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இதே 4 to 4.4 குறைவான அமிலத்தன்மையும் இல்லை, ரொம்ப நிறைய அமிலத்தன்மையும் இல்லை. ஒரு அளவான அமிலத்தன்மையுடையதாக தான் இருக்குது நம்மளுடைய தக்காளி சாறு. இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கக்கூடியது வந்துட்டு இந்த பிஹெச் மதிப்பு. நம்ம பொறுத்துக்க அந்த மாதிரி கொடுத்து கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முதவே சொன்ன மாதிரி பிஹெச்சுங்கிறது கொஞ்சம் முக்கியமானதாக அதுலேயும் இந்த அளவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுடைய ரத்தத்தில், உமிழ்நீரில், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தக்காளி சாற்றில், கடல் நீர், இந்த மாதிரி கொடுத்துருக்கனால கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரத்தத்தில் நம்மளுடைய மனித ரத்தத்தில் வந்துட்டு 7.3 7.5 வரைக்கும் இருக்குது பிஹெச் மதிப்பு. அதே உமிழ்நீரில் 6.5 வரைக்கும் இருக்குது. அப்புறம் வயிற்றின் சுரக்கும் திரவத்தில் வந்துட்டு 1.0 வரைக்கும் இருக்குது. அதே குளிர்பானங்களில் 3.0 கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தோராயமாக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து கடல் நீரில் 8.5 அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அமோனியாவில் 12.0 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தக்காளி சாற்றில் வந்துட்டு 4.0 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, மறுபடியும் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருத்துகளில் கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு ரொம்பவே குழப்பிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேள்வி தான். அடுத்தது, இது வந்துட்டு பொருத்துகள்லையே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதை வேறு மாதிரி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்தத்தில் வந்துட்டு 7.3 7.5 அளவு தான் வந்துட்டு பிஹெச் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ரத்தத்தில் வந்துட்டு எவ்வளோ அளவு பிஹெச் மதிப்பு இருக்குதுன்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரத்தம் வந்துட்டு 7.3 7.5 தான் இருக்குது. நமக்கு நடுநிலைன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். அதனால இப்போ ரத்தம் வந்துட்டு வலிமை குறைந்த காரக்கரைசல் அப்படின்னு சொல்லலாம். 7.7 நடுநிலை. அதை விட கொஞ்சம் தானே அதிகமாக இருக்குது. நமக்கு 8 வரைக்கும் கூட போகலாம். அதனால நம்மளுடைய ரத்தம் வந்துட்டு வலிமை குறைந்த காரக்கரைசல். அதே மாதிரி நம்மளுடைய உமிழ்நீர் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.5 7.5 தான் இருக்குது. அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் நடுநிலை. சில நேரம் கொஞ்சம் அமிலத்தன்மையாகவும் இருக்கலாம், சில நேரம் லைட்டாக காரத்தன்மையாகவும் இருக்கலாம். நான் 0.5 அளவுக்கு தான் வந்துட்டு கூடவும் குறைச்சலாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நடுநிலையாகவும் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவும் காரத்தன்மையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக அமிலத்தன்மையாகவும் இருக்கலாம். இது வந்துட்டு நம்மளுடைய உணவு பழக்கத்தை பொறுத்து தான் இருக்கும். நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்மளுடைய உமிழ்நீரும். சில சமயம் நமக்கு எருக்களிக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் அமிலத்தன்மை இருக்க மாதிரி நமக்கே தெரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் இல்லையா. இது வந்துட்டு அமிலத்தன்மை லேசாக அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வயிற்றில் சுரக்கக்கூடிய திரவம் வந்துட்டு 1.0 3.0 அளவுக்கு இருக்குது. அப்போ வந்துட்டு அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது. அதாவது வலிமை நிறைந்த அமிலம், வலிமை அதிகமான அமிலத்தன்மை கொண்டது நம்மளுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய திரவம் வந்துட்டு வலிமை மிகுந்த அமிலம். அது நான் வயிற்றில் வந்துட்டு ஆசிட்ஸ் சுரக்கும் இல்லையா, அது வந்துட்டு வலிமை மிகுந்த அமிலம். அதே மாதிரி குளிர்பானம் வந்துட்டு 3 இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அமிலத்தன்மை கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கம்மி கிடையாது, ஒரு அளவுக்கு ரொம்ப அதிகமும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கொஞ்சம் நடுநிலையாக இருக்குது. இதே வந்துட்டு கடல் நீரை பார்த்திங்கன்னா 8.5 அளவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8.5 நமக்கு நடுநிலை என்னது 7.7 கொஞ்சம் அதிகம். 8.5 வந்துட்டு காரத்தன்மை வந்துட்டு குறைவாக தான் இருக்குது, ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதில். அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அமோனியா இதில் வந்துட்டு 12 அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இது காரத்தன்மை வலிமை மிகுந்த காரத்தன்மை உடையது. இந்த அமோனியா வந்துட்டு வலிமை மிகுந்த காரத்தன்மை உடையது. இதே தக்காளி சார் வந்துட்டு முதவே சொன்ன மாதிரி 4.4 தான் இருக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் அமிலத்தன்மை வந்துட்டு ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமும் கிடையாது, ஒரு அளவுக்கு நடுநிலையாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் பிஹெச்சின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். நமது உடம்பின் பிஹெச் மதிப்பு தோராயமாக 7.0 7.8 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட உடம்பில் வந்துட்டு நமக்கே தெரியாமல் பிஹெச் மதிப்பு இருக்குது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.0 7.8 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட பிஹெச் மதிப்புடன் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு ஒரு அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம மனிதர்களுக்கு வந்துட்டு 7.0 7.8 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஒரு உயிரினங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு நமது செரிமான மண்டலத்தில் பிஹெச் என்ன, பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம செரிமான மண்டலம்னா என்னது, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா அதில் வந்துட்டு நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்துட்டு ஆசிட்ஸ் உருவாகும்னு சொல்லிட்டு முந்தைய தொகுப்புலாம் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய பிஹெச் அளவு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், ஆசிட் தான், அமிலம் தான். அப்போ அமிலம்னா எவ்வளோ இருக்கும், 1-7 வரைக்கும் இருக்கும். அதாவது 7 வந்துட்டு நடுநிலை, அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கட்டத்தில் பார்த்தோம் இல்லையா, வயிற்றில் சுரக்கக்கூடிய திரவம் வந்துட்டு 1-3 அளவு பிஹெச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1-3 தான், அது வந்துட்டு கண்டிப்பாக அமிலம் தான், ஆசிட் தான். நம்ம வயிற்றில் வந்துட்டு நார்மலாக நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆசிட் உருவாகும். அந்த ஆசிட் உருவாகிறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு செரிக்கிற அந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது வயிறு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம முதவே பார்த்துருக்கோம், நம்ம வயிறில் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்குது. இது உணவு செரிமானத்திற்கு வயிற்றை தொந்தரவு தராமல் செரிமானம் அடைய உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசிட் உருவாகிறனால தான் நம்ம செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, என் வயிற்றில் வந்துட்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் செரிமானம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ வந்துட்டு சில நேரம் நமக்கு வந்துட்டு செரிமான கோளாறு இருக்கும், செரிமானம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு செரிக்காத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கொஞ்சம் நிறைய அதிகமாக சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோக்ளோரிக்னா HCl. இது வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதனால் இதுக்கு கண்டிப்பாக முக்கியமானது தான், நிறைய இடத்துல பார்த்தனால கண்டிப்பாக முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய இடத்துல கேட்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கலாம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு நிறையா சுரந்தால் வந்துட்டு நம்ம வயிற்றில் வந்துட்டு செரிமான கோளாறு ஏற்படும். அளவாக சுரந்தால் வயிற்றில் இந்த வயிற்றுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் செரிமானம் அடைய உதவுது. இது நிறையா சுரந்தால் வயிற்றுக்கு தொந்தரவு கொடுத்து செரிமானம் ஆகாமல் பார்த்துக்குது. இப்படி செரிமானம் ஆகாமல் வயிற்றில் அந்த ஆசிட் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நிறையா சுரக்கும் பொழுது வலியையும் உறுத்தலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் வந்துட்டு வலியையும் உறுத்தலையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த வயிற்றில் சுரக்கக்கூடிய இந்த திரவத்துடைய பிஹெச் மதிப்பு வந்துட்டு தோராயமாக 2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடைய பிஹெச் மதிப்பு வந்துட்டு தோராயமாக 2.0 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது, 1-3 வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமானது, அதுக்கப்புறம் 4, 5, 6 வந்துட்டு கொஞ்சம் அப்படியே குறைந்து வரும், 7ங்கிறது வந்துட்டு நடுநிலை. இப்போது இதனுடைய பிஹெச் மதிப்பு, இந்த வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடைய பிஹெச் வந்துட்டு 2.0 இருக்கிறனால இது வந்துட்டு ரொம்ப அமிலத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதனால தான் வந்துட்டு நம்ம சாப்பிடாமல் நிறைய நாள் சாப்பிடாமல் இருந்தோம்னா அந்த அமிலத்தன்மை நிறைய அமிலம் வந்துட்டு நிறைய சுரந்து நமக்கு அல்சர் வர்றதுக்கு இதுதான் காரணம். அல்சர் அதாவது அமிலம் வந்துட்டு நிறையா சுரந்தால் நம்மளுடைய குடலெல்லாம் அரிச்சிரும், அப்படி அரிக்கும்போது புண்ணாயிடும் இல்லையா, வயிற்றில் புண்ணு நிறைய ஆக ஆக தான் வந்துட்டு அது அல்சராக ஃபார்ம் ஆகும். இதனால தான் 3 நேரமும் கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அல்சர் இருக்கவங்க வந்துட்டு சாப்பிடாமல் இருந்தால் வந்து அவங்களுக்கு வயிறு சீக்கிரம் வலிக்க ஆரம்பிச்சுறது காரணம் வந்துட்டு இந்த அமிலம் நிறையா சுருக்கிறது தான் அதுக்கான காரணம். அடுத்தது வந்துட்டு இந்த பிஹெச் பற்சிதைவை தடுக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நம் பற்களில் உள்ள எனாமல் என்னும் வெள்ளை படலமானது நம் உடம்பிலேயே மிகவும் கடினமான பகுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியமானது. நம்ம உடம்பிலே உள்ள மிகவும் கடினமான பகுதி என்ன, எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பல்லில் இருக்கிற வெள்ளை பகுதியான எனாமல் தான், வெள்ளை படலமான எனாமல் தான் உடம்பிலேயே மிகவும் கடினமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பேட். இதையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா நம்ம உடலில் உள்ள மிகவும் கடினமான பகுதியான எனாமலுடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்சியம் பாஸ்பேட். பொதுவான பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல் எனாமல். அதுவே வந்துட்டு அதை வேதியியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பேட். பொதுவான பெயர் பல்யனாமல், வேதியியல் பெயர் கால்சியம் பாஸ்பேட். இந்த பல் எனாமல் வந்துட்டு அதிகமான காரத்தன்மை உடையதாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இப்போ அமிலத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா இந்த அமிலமும் காரமும் சேர்ந்து நடுநிலைப்படுத்தும், அதாவது நியூட்ரலைஸ் படுத்தி உள்ளே அனுப்பும் பொழுது நமக்கு வந்துட்டு அமிலமாகவும் மாறாமல் காரமாகவும் மாறாமல் கரெக்டாக உணவு போய் உள்ளே இருக்கிற அமிலம், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகி நமக்கு செரிக்கிற தன்மையை உண்டாக்குது. இதுதான் சொல்கிறாங்க பாருங்களேன். பற்பசைகள் பொதுவாக காரத்தன்மை பெற்றிருப்பதால் அவை அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கி பற்சிதைவை தடுக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் வந்துட்டு மண்ணின் பிஹெச். இந்த மண்ணினுடைய பிஹெச் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ஒரு மண்ணும் ஒரு ஒரு பிஹெச் அளவை கொண்டுள்ளது. எல்லா வகையான உணவுப் பொருட்களும் எந்த மண்ணில் வேணால் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு உணவுப் பொருளுக்கு ஒரு ஒரு தன்மையுடைய மண் தான் தேவைப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிட்ரஸ் பழங்களுக்கு வந்துட்டு காரத்தன்மையுடைய மண் தான் தேவைப்படும். ஏன்னா சிட்ரஸ் வந்துட்டு ஆசிட், சிட்ரஸ் பழங்களில் ஆசிட் இருக்குது, அதுக்கு வந்துட்டு காரத்தன்மை நிறையா இருக்கிற மண்ணில் இருந்தால் மட்டும்தான் அந்த பழங்கள் வந்துட்டு நன்கு வளரும், நன்றாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்துட்டு அரிசி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அரிசி அந்த அரிசிக்கு வந்துட்டு அமிலத்தன்மை இருக்கிற மண் இருந்தால் தான் அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கரும்பு, நம்ம பொங்கலுக்கெல்லாம் கரும்பு சாப்பிட்றோம் இல்லையா, இந்த கரும்பு வந்துட்டு அமிலத்தன்மையும் இல்லாமல் காரத்தன்மையும் இல்லாமல் நடுநிலை கொண்ட மண் இருந்தால் மட்டுமே தான் நன்கு வளரும், நல்லா அந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு சில இடங்களில் இப்போ மலை பிரதேசம், இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீ இலை, இந்த காஃபி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வளரும். ஏன்னா அந்த மண்ணுக்கு அந்த தன்மை இருக்குது. அந்த வெப்பநிலை அது வேறு டாப்பிக்கு, இப்போ நம்ம மண்ணை மட்டும் பார்ப்போம். அந்த மண்ணுக்கு அந்த தன்மை இருக்கிறனால தான் அங்கே வந்துட்டு இந்த தேநீர், தேயிலை இதெல்லாம் வந்துட்டு நல்லா வளருது. இப்போ இதே மாதிரி வந்துட்டு தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு நெல் அரிசி நிறையா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர்னாவே வந்துட்டு நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் மண்ணில் வந்துட்டு நெல் இந்த அரிசிலாம் வந்துட்டு நல்லா வளரும். அப்போ வந்துட்டு அரிசிக்கு வந்துட்டு அமிலத்தன்மையுடைய மண் தான் நமக்கு அதிகமாக தேவை. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஊர்களில் வந்துட்டு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற மண் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்துட்டு மழைநீரின் பிஹெச். இந்த மழைநீரின் பிஹெச் வந்துட்டு ஏறக்குறைய 7 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 7 இருந்தால் வந்துட்டு அது அமிலத்தன்மையும் இல்லாமல் காரத்தன்மையும் இல்லாமல் நடுநிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இது அதனுடைய நடுநிலைத்தன்மையையும் தூய்மைத்தன்மையையும் காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மழைநீருடைய பிஹெச் வந்துட்டு 7, இது 7 இருக்கனால இது வந்துட்டு அவ்வளோ தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சில நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வளிமண்டல வாயுமானது கந்தகம் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மாசு அடையும் பொழுது அவை நீரில் கரைந்து நீரின் பிஹெச் மதிப்பை 7 குறைவாக மாற்றிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கந்தகம் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு வந்துட்டு அந்த மேலே அந்த மேகங்களில் வந்துட்டு சேர்ந்து நீரில் கரைந்து இந்த நீரினுடைய பிஹெச் மதிப்பை 7 குறைவாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்றும் பொழுது 7 குறைவாக இருந்தால் அது கண்டிப்பாக அமிலத்தன்மை தான் உண்டாகும். சில நேரம் வந்துட்டு ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆசிட் ரெயின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்துட்டு இந்த காரணம்தான். இந்த கந்தகம் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு வந்துட்டு அந்த மேக கூட்டத்தில் சேர்ந்து கலந்து அந்த நீரில் கலக்கும் பொழுது அந்த நீரினுடைய தூய்மைத்தன்மையை குறைச்சி அமிலமாக மாற்றி மழையாக பொழியும் பொழுது அது வந்துட்டு அமில மழையாக பொழியுது. இதுதான் வந்துட்டு ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி அமில மழை பொழியும் பொழுது அது எல்லா இடத்துலையும் பொழியும் பொழுது இந்த நீர்நிலைகள், அப்புறம் வந்துட்டு மனிதன் மேலே பொழியும் பொழுது, நம்ம மனிதன் மேலே படும் பொழுது நம்ம மேலே ஒரு ஆசிட் பட்டால் அந்த இடத்த வந்து ஆசிட் வந்துட்டு அந்த இடத்த அரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கும் பாதிப்பு வரும். இதே மாதிரி இந்த நீர்நிலைகள் எல்லாம் கலக்கும் பொழுது அந்த நீரில் இருக்கக்கூடிய பிஹெச் மதிப்பை குறைஞ்சி அமிலமாக மாற்றுது. அப்படி மாற்றும் பொழுது அதில் வாழ்கிற இந்த நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அனைத்துமே பாதிக்கப்படுது. இது வந்துட்டு நீரில் மட்டும் கிடையாது, வேறு இந்த காடுகளில் மற்ற இடங்களில் எல்லாமே வயல்வெளியில் மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே படும் பொழுது இந்த அமிலம் வந்துட்டு எந்த இடத்துல படுதோ அந்த இடத்த அரிக்கும் தன்மை உடையதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது வயல்வெளிகள் எல்லாம் பட்டுச்சுன்னா, இப்போ நம்மளோட நெல் வயல்லையே பட்டுச்சுன்னா அந்த நெல்லை கண்டிப்பாக அரிச்சிரும். நம்ம அப்போ நம்ம பட்ட கஷ்டம், நம்ம செஞ்ச வேலை எல்லாமே வீணாகிரும். இதே மாதிரி காடுகளில் படும் பொழுது அங்கே இருக்க மரங்கள், அங்கே இருக்க உயிரினங்கள் எல்லாத்துலேயுமே படும் பொழுது அது எல்லாமே பாதிக்கப்படுது. நம்ம மனிதன் செய்யக்கூடிய தவறு வந்துட்டு மற்ற எல்லா உயிரினங்களையும் பாதிக்குது பார்த்தீங்களா. இது கண்டிப்பாக மறுக்க முடியாத உண்மை தான். நம்ம மனிதன் செய்கிற தவறுனால தான் அமில மழைங்கிறது பொழியுது. இப்படி பொழியும் பொழுது மற்ற தவறுகள் செய்யாத எல்லா உயிரினமுமே பாதிக்கப்படுது. அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக கரெக்டாக இருந்துட்டோம்னா இந்த மாதிரி அமில மழையெல்லாம் பொழியாது. இந்த அமில மழைங்கிறது வந்துட்டு அடிக்கடி பொழிய வாய்ப்புகள் கிடையாது. இந்த கந்தகமும் நைட்ரஜன் ஆக்சைடும் நிறைய அமௌண்ட்டு சேரும் பொழுது தான் அந்த மேகம் வந்துட்டு அமில மழையாக பொழியுது. நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா இந்த மாதிரி எந்த தவறுகளும் நடக்காது இல்லைங்களா. இப்போது நம்ம கரெக்டாக இருந்து நம்மளையும் காப்பாற்றிக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறது எல்லா உயிரினங்கள் எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றிக்கலாம். இதோடு வந்துட்டு இந்த பிஹெச் பாடம் முடிவடைகிறது. அடுத்து நம்ம வேறு ஒரு பாடத்திலிருந்து பார்க்கலாம். நான் அமிர்தவர்ஷினி, நன்றி.
நேர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டீர்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.